முதலே நாம எப்படி வாசிப்போம் அப்படின்னா, பொன்மை நீலாதி வண்ணம் அப்படின்னு வாசிப்போம். பொன்மைய பொன்னிறோம், நீலங்கிறது நீல நிறம், நீல ஆதினார் ஆதினா முதலிய, பொன்மை நீலம் முதலியனா அப்ப மஞ்சள் சிவப்பு மற்ற நிறங்களையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வண்ணம்னு வருது பாருங்க, வண்ணம் என்பது நிறம். அப்ப இந்த பொன்மை நீலம் முதலிய வண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்துருவோம். அப்படி அல்ல, அங்க வண்ணம்னு சொன்னது படிகத்தினுடைய வண்ணத்தை, படிகத்தினுடைய நிறத்தை. அப்ப எப்படி பொருள்கொள்ளணும்னா, பொன்மை நீலாதி ஆகிய நிறங்களை வண்ணம் பொருந்திட, பளிங்கினுடைய நிறம் பொருந்தி நிற்க, பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்றல் போல, பளிங்கினுடைய நிறம் பிற நிறங்களை பற்றியிருக்க, பளிங்கும் அந்த பிற நிறங்களின் தன்மையா இருந்தது இல்லையா. பற்றியது எது? பளிங்கு நிறம் தான் பற்றியது. பிற நிறங்களை பற்றியது பளிங்கினுடைய வெண்மை நிறம். பளிங்கினுடைய வெண்மை நிறம் பிற நிறங்களை பற்றி நின்றவுடன் பளிங்கும் அந்த பிற நிறங்களின் மயமா இருக்கின்றது. அது மாதிரி சிவசக்தி அருவம் உருவம் முதலிய திருமேனிகளை தாங்கும் பொழுது சிவபெருமானும் அந்த திருமேனி மயமா இருக்கின்றான் சொல்ற. சக்தி தன் பேதமெல்லாம் நின்மலன் தானா தோன்றி, தன்னுடைய சக்தி என்னென்ன பேதங்களை மேற்கொள்கிறதோ, அருவம் உருவம்னு என்னென்ன பேத வடிவங்களை தன் சக்தி மேற்கொள்கிறதோ, அந்த பேத வடிவங்கள் எல்லாம் நின்மலனும் தானாக கொண்டு விளங்குவான். நிலைமை ஒன்றாயே நிற்பன், தன் நிலைமையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் தெரியாமல் நிற்பான். முன் அருட்சக்தி தன்பால் முகழ்க்கும் தான் முளையான் என்றே கருதப்படுகின்ற தன்னுடைய அருட்சக்தியின் இடமாகத்தான் அவன் எப்போதுமே தோன்றுவான். தான் முளையான் என்றே, இந்த இடத்துல ஆகன்னு ஒரு சொல் சேர்த்துக்கிடணும். தான் முளையான் என்றே, தானாக முளையான் என்றே, தானாக அருட்சக்தியை விட்டுவிட்டு தானாக என்ன செய்ய மாட்டான், எங்கேயும் தோன்ற மாட்டான். ஆக என்ற ஒரு சொல் வருவித்துரைக்காமங்க பதவுரையில கீழே பாருங்க, தான் ஆக அடைப்பு குறிக்குள்ள போட்டுக்கான் பாருங்க. ஆக என்ன சுவாமிகள் குறிப்புரையில் எழுதுறாங்க, கீழே குறிப்புரை பாருங்க. ஆக என வருவித்து உரைக்க, கீழே குறிப்புரையில் இருக்கு நான்காவது குறிப்பு. ஆக வென பிரிச்சுக்கோங்க, ஆக என வருவித்து உரைக்க. அந்த குறிப்பை பின்பற்றி நம்ம பதினாறாவது குருமூர்த்தியில் அதை சேர்க்கிறாங்க, அந்த இடத்துல அடைப்பு குறியில சேர்க்கிறாங்க. ஆக என்னன்னா எந்த இடத்துல நமக்கு எப்படி தெரியும், அதான் நம்முடைய குருமூர்த்தியுடைய பதவுரை நமக்கு துணை செய்கிறது. தானாக முளையான் என்றே, அருட்சக்தியை பிரிந்து தான் மட்டுமாக எந்த இடத்திலும் தோன்ற மாட்டான் என்பது கருத்து சுவாமியுடைய உரையா. பொன்மை நீலாதிகளை தன் நிறமே பற்ற தானும் அத்தன்மைகள் அனைத்துமாய் தோன்றி வேற்றுமையின்றி நிற்கும் படிகம் போல, படிகம் பளிங்கு எல்லாம் ஒண்ணுதான். படிகத்தினுடைய நிறம் தான் என்ன பண்ணுது, பொன்மை நிறங்கிற பிற நிறங்களை பற்றுது இல்லையா, பற்றி அந்த நிறங்களா விளங்குது. அப்ப படிகமும் தானும் அந்தந்த நிறங்களா விளங்குற மாதிரி முதல்வனும் தனது சக்தியில் காணப்படும் அப்பேதம் எல்லாம், அப்பேதம்னா என்ன, போன வாடல சொல்லியிருக்கு அதனால அப்பேதம் எல்லாம். என்ன பேதங்கள்? அருவம் அருவுருவம் முதலிய பேதங்கள். தனது சக்தியில் காணப்படும் அப்பேதம் எல்லாம் தானாக தோன்றி, அந்த அருவம் உருவம்லாம் தானாகவே விளங்கி வேற்றுமையின்றியே நிற்பன், தன் சக்தியினோடு வேற்றுமையின்றி நிற்பான். அவன் யாண்டும் சக்தியினிடமாகவே தோன்றுவான், யாண்டும்னா எப்பொழுதும், அவன் யாண்டும் சக்தியின் இடமாகவே தோன்றுவான் அன்றி தானாக வேறு தோன்றான் ஆகலான். அவன் சக்தியினிடமா தான் தோன்றுவான், தானாக வேறு தோன்ற மாட்டான். ஆகவே அவன் சக்தியின் பேதமெல்லாம் தனக்கு கொண்டு விளங்குவான். அப்படி சேர்த்துக்கணும்தான் ஆகலான்னு கிடைக்க முடியுது என்பதான். வண்ணம்னு பாட்டுல சொல்லியிருக்கிறது படிகத்தினுடைய நிறம் தான் சொல்றாரு. வண்ணம் படிக நிறம் அதுதான் முக்கியமான கருத்து. அந்த ஏகாரம் தேற்றம், இந்த பாடலையும் ஏகாரம் தேற்றம் சொல்றாரு. என்ன ஏகாரம்? நிலைமை ஒன்றாயே நிற்பன், மூன்றாம் அடியில வருது பாரு. நிலைமை ஒன்றாகவே நிற்பன், ஐயப்பாடு அதுதானே. பல்வேறு வடிவங்களை மேற்கொள்வதனால அவன் தன் நிலையில் திரிந்து விடுவானோ அப்படிங்கிறது தானே, நிலையில் தெரிய மாட்டான், நிலைமை ஒன்றாகவே இருப்பான் அப்படின்னு அங்க தெளிவிக்கிறது. அதனால தேற்றம், ஏகாரம் தேற்றம். ஆக என வருவித்துரைக்க பார்த்தோம். இவை நான்கு செய்யுளானும் சிவ பேதவாதிகள் கூறும் கடாவை ஆசங்கித்து. சிவ பேதவாதிகள்னா லயசிவன் வேறு, அதிகார சிவன் வேறு, கோக சிவன் வேறு, ஒவ்வொருவரும் தனித்தனி சிவன் சொல்லக்கூடிய, இப்படி பேதப்படுத்தி பேசக்கூடிய பேதவாதிகள். அவர்கள் கூறும் கடாவை ஆசங்கித்து, அவர்கள் எழுப்புகின்ற தடையெல்லாம் வாங்கி பரிகரித்து அவற்றை நீக்கி மேலது சாதிக்கப்பட்டது. சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள் என்பது சாதிக்கப்பட்டது. தான் முதல் அதான் மேலது, தான் முதல் என்பது சாதிக்கப்பட்டது. இம்முத்திரத்து ஒன்பது செயலும் தான் முதல் என்றதனை வலியுறுத்தியவாறு, இந்த மூன்றாம் அதிகரணம் தொடங்கினதிலிருந்து இந்த செயல் வரைக்கும் இந்த ஒன்பது செயலும் என்ன நிலைநாட்டின, தான் முதல் சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்பதை இந்த ஒன்பது செயல்களும் சாதித்தன. அப்ப இன்னும் ரெண்டு செயல் வைத்திருக்கின்றாரே, எதற்காக வைத்திருக்கின்றார் அப்படின்னா, தடையும் விடையுமா வராது. நம்ம இன்னும் நமக்கு நல்லா விளங்குவதற்காக வேண்டி நல்லா விளக்கமா சொல்றார். சிவபெருமானுடைய பொதுவியல்பெல்லாம் சொல்ற, சிவபெருமானுடைய பொதுவியல்பு அனைத்தையும் தொகுத்து சொல்ற. அது கூட இரண்டாம் சூத்திரத்தில் வர வேண்டிய செய்தி தான். ஆனா அந்த ஆசிரியர் கருணையோடு எங்கெங்கெல்லாம் வந்து சொல்லணுமோ அங்கெங்கெல்லாம் இயைவு பற்றி பிற செய்திகளையும் சேர்த்து சொல்வார். பிற செய்திகள்னா சித்தாந்தத்து சித்தாந்த செய்திகள் தான். அடுத்த சூத்திரத்துல சொல்லறதுக்குமே இப்ப எதுக்கு சொல்லணும்னு கூட விடமாட்டார். ஏன்னா முதல் நூல் எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமா நுணுக்கமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வழிநூல் விரிவா இருக்கு. ஆகவே பல்வேறு கோணங்களில் ஒரு கருத்தை கேட்டால்தான் அது நமக்கு புலப்படும். ஒரு தடவை கேட்டு நாம ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சு இது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பின்னால வந்து அதே கருத்தை பார்க்கும்போது நாம ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தது தவறு அல்லது தவறு அல்ல என்றாலும் நாம ஓரளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கோம், இன்னும் இதுல இவ்வளவு செய்தி இருக்கின்றதே அப்படின்னு நம்ம உணர வருவோம். அதனால இந்த ஆசிரியர் கருணையோடு என்ன செய்வார், இயல்பு பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் அதை சொல்லி வைப்பார். ரொம்ப அற்புதமா சொல்லக்கூடியவர். அதான் இங்கேயும் சொல்ற என்ன அப்படின்னா, இந்த உலகம் யாரால் வந்தது, இந்த உலகம் வந்து எம்பெருமானுடைய அருளால் வந்தது அல்லவா. எம்பெருமான் வந்து சிவம் சக்தி என்ற அந்த இரண்டு நிலைகளை விளங்கி இரண்டு நிலைகளிலே விளங்கி அது வந்து அந்த போக வடிவம் கொண்டு தானும் தன் தையலுமாக கொண்டு அந்த போக மூர்த்தியாக விளங்காவிட்டால் இந்த உலகத்திலே படைப்பு என்பது எப்படி வந்திருக்கும் இல்லையா. அதை உணர்த்துவதற்காக தானே வந்து சிவலிங்க திருமேனியே இருக்கின்றது என்றெல்லாம் அருமையாக கூறினார். எந்த ஒரு பிறவியை எடுத்துக்கொண்டாலும் அந்த பிறவிக்கென்று ஒற்றுமை உண்டு. மனித பிறவினா அந்த மனித உடல் இப்படிதான் இருக்கும் இல்லையா. விலங்கு பிறவி அதுலயும் ஒவ்வொரு விலங்கு உடல்னா ஒவ்வொரு விலங்கு உடல், நாய் மாடுனா அதுக்கு வந்து உடல் வடிவங்கள் தனித்தனியாக உள்ளன. நாய் உடல்னா இப்படிதான் இருக்கும், மாட்டு உடல்னா இப்படிதான் இருக்கும், மனித உடல்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பிறவிக்கு உடல் ஒற்றுமை உள்ளன. ஒற்றுமை இருந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலுமே அது மனித பிறவியா இருந்தாலும் சரி, நாய் பிறவியா இருந்தாலும் சரி, அல்லது வேற விலங்கா இருந்தாலும் சரி, தாவரத்துல என்ன தாவரமா இருந்தாலும் சரி இல்லையா, தாவரத்துல வந்து அது மட்டும் கொஞ்சம் விதிவிலக்குகளா இருக்கும். ஒரே தாவரத்திலேயே ஆண்பாலாவும் இருக்கலாம் பெண்பாலாவும் இருக்கலாம், அது ஒரு தாவரம் ஆண்பாலும் இன்னொரு தாவரம் பெண்பாலா இருக்கலாம், அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதிகமானது, அது ஒரு சிறப்பு வகையானது. நமக்கு நல்லா எளிதா புரியணும்னா விலங்குகள் மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகளையும் ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனியா வடிவம் இருக்கின்றது. மாட்டு உடல்னா இப்படிதான் இருக்கணும், நாய் உடல்னா அப்படிதான் இருக்கணும், மனித உடல்னா இப்படிதான் இருக்கணும், ஒற்றுமை இருக்கு. மனித உடல் எல்லாமே ஒரு ஒற்றுமை உடையவை, நாய் உடல்னா ஒரு ஒற்றுமை உடையவை, ஆடு மாடு உடல்கள்னா ஒற்றுமை உடையவை. ஆனால் அந்த உடல்களிலும் ஆண் பெண் என்ற வேற்றுமை ஒவ்வொரு பிறவியிலுமே உள்ளது. ஆண் பெண் என்ற வேற்றுமையோடு படைத்துள்ளார் இல்லையா. அதான் எந்த ஒரு பிறவியிலுமே அந்த ஆண் பெண் என்ற வேற்றுமை, அது அடையாளங்களில் அந்த வேற்றுமை காணப்படுகின்றது, குணங்களிலும் அந்த வேற்றுமை காணப்படுகின்றது. ஏன்னா ஆண் என்பது ஆண்மை குணம், பெண் என்பது அமைதி குணம் என்ற அந்த குணங்களிலும் அந்த வேற்றுமை காணப்படுகிறது, உடல் அடையாளங்களிலும் வேற்றுமை காணப்படுகிறது. எல்லா பிறவிகளிலுமே ஆண் பெண் என்ற வேற்றுமை காணப்படுகின்றது இல்லையா. இப்படி இருவேறு வகையாக இந்த உலகத்தை அவர் படைத்துள்ளார் என்பதை குறிப்பதற்கு சிவலிங்கத்தில் லிங்கம் என்று ஒரு வடிவம், பீடம் என்று வடிவம், இருவேறு வடிவம். சிவலிங்கம் ஒரு வடிவமா இல்ல, எந்த சிவலிங்கம் பார்த்தாலும் லிங்கம் பீடம் என்று இரண்டு வடிவங்கள் அங்கே இருக்கின்றன. இப்படி இரண்டு வடிவங்களோடு ஏன் சிவலிங்கம் விளங்குகின்றது என்று சொன்னார், இந்த உலகத்தை எல்லாம் ஆண் பெண் என்று இரண்டு பிரிவாக எம்பெருமான் படைத்து அதன் மூலம் இந்த உலகத்தை அவர் நடத்துகின்றார் என்பதை கண்கூடாக நமக்கு காட்டுகின்ற இந்த உண்மையும் உணராமல் இருக்கின்றார்களே என்று இறங்கி கூறுகின்றார் ஆசிரியர். இதையும் உணராமல் இருக்கின்றார்களே என்று சொல்லி அருமையாக பாடுகின்றார். சக்தியும் சிவமும் ஆய, சக்தியும் சிவமும் ஆய தன்மை இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர்குண குணியும் ஆகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். ஓரார்னா அறிய மாட்டார்கள், ஆராயாமல் இருக்கின்றார்கள். அதாவது இறைவன் இவ்வாறு சக்தியும் சிவமும் என தன்னுள்ளே இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் வைத்தலான் அன்றே வைத்தலால் அல்லவா பலவேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள் அனைத்தும் குறியானும் குணத்தானும் ஆண் பெண் என அவ்வவ் யோனிக்குள் இருவேறு வகையாய் அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழா நின்றன. சிவபெருமான் வந்து சக்தி சிவங்குற ரெண்டு நிலைகளை தனக்குள்ள வைத்திருப்பதால் அல்லவா பல்வேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள், வடிவங்கள்னா உடல்கள், பல்வேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள்னா பல்வேறு பிறவிகள் இருக்கின்றனவே அதை சொல்ற. அவையெல்லாம் எப்படி இருக்கு, குறியானும் குணத்தானும் குறையாலும் குணத்தாலும் உடல் அடையாளத்தாலும் ஆண் பெண்கிற வேற்றுமை தெரியுது, குணபாவத்தாலையும் வேற்றுமை தெரியுது. குறியானும் குணத்தானும் ஆண் பெண் என அவ்வவ் யோனிக்குள் இருவகையாய் அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழா நின்றன. வாழா நின்றன வாழ்கின்றன அர்த்தம் இல்லையா? அப்பர் சுவாமி சொல்றாங்க அலரான் இல்லே அப்படின்னு சொல்றாங்க. அலராமல் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது, அலருவாயாக அப்படின்னு அர்த்தம். திருவாரூர் பதிவு சொல்றாங்க இல்லையா, எம்பெருமான் என்றென்றே ஏத்தான் இல்லே. ஏத்தான் இல்லையா, ஏத்தாமல் இல்லைன்னு பொருள் பண்ணக்கூடாது இல்லையா, ஏத்தின் இல்லே அப்படின்னா அதுக்கு பொருள். அந்த மாதிரி வாழா நின்றன, வாழ்ந்து வருகின்றன, வாழ்ந்து நிற்கின்றன பொருள். சிவபெருமான் சிவமும் சக்தியும் இரு நிலைகளை மேற்கொள்ள போய் தான் இங்க நம்ம அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கேயும் ஆண் பெண்ணு சொல்லி சுவாமியும் அம்பாளுமாக ஆண் பெண் என்ற நிலைகளை மேற்கொள்ள போய் தான் நான் எல்லா பிறவிகளையும் ஆண் பெண் நிலையாக இங்கே உருவாகின்றன. அந்த சங்கல்பத்தினாலதான் இங்கேயும் உருவாகின்றன. இங்க உருவாகட்டும்பதுக்காக தான் அவர் அப்படி இருந்து காட்டுற, ஆனா அவர் யோகில இருந்து காட்டினாதான் இங்கேயும் யோகம் நடக்கும் எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கார். இங்க தொகுத்து சொல்றாரு அவ்வளவுதான். இப்படியே ஈண்டு கூறி போந்த வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தி மணந்ததனாலாகிய வாழ்வு, சிவமும் சக்தியும் மணந்ததனால் கணவன் மனைவி என்ற நிலையை மேற்கொண்டதனால் தான் இந்த உலகத்திலுள்ள எல்லா வாழ்வுமே நடக்கின்றன சொல்ற வைத்தனன். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம், அவளால் வந்த ஆக்கம் அவள்னு சொன்னது யாரு? ஆமா, அன்னை உமை அன்னை சொன்னது. உமையன்னை சிவபெருமானை மணந்ததனால் இல்லையா, நமக்காக தவமிருந்து உமையன்னை வந்து சிவபெருமானை கரம் பற்றுகிறார். புராணங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். ஏன்னா அப்பதான் உலகம் விருத்தியாகும், அதற்காகத்தான். ஆகவே இங்கு குறிப்போந்த வாழ்வுகள் எல்லாம், வாழ்வுகள்னா என்ன? இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களாக அவயவப்பகுப்பு அடைந்து விளங்குவதும், அந்த உலகங்கள் தோன்றியிருந்து அழிவதும், அவற்றுக்கு ஒரு கர்த்தா உண்டுங்கிறதும், சங்கார கடவுள் தான் மீளவும் தோற்றிருக்க முடியும், இந்த மாதிரி இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் சிவமும் சக்தியும் மணந்ததனால உண்டானவை இல்லையா, வாழ்வு என்பது அறியப்படும். அது மாதிரி அச்சலாம் லிங்காங்க பகாங்கமாம்படி, அதாவது அச்சலாம் அப்படின்னா கருவெல்லாம் வந்து ஆண் வடிவம் பெண் வடிவம்னு ரெண்டு வடிவம் பெற்று விளங்கும்படி சிவமும் சக்தியும் என்ன நிலையை மேற்கொண்டிருக்கு சிவலிங்கத்தில்? பீட லிங்க வடிவம், பீடம் என்றும் லிங்கம் என்றும், இங்கு இரண்டு வேறு வடிவம் என்பதற்காக சொல்லப்பட்ட உப்புமை அவ்வளவுதான். சிவமும் சக்தியும் கொண்டருடைய பீடலிங்க வடிவமே அஞ்ஞனம் இருவேறு வகைப்பட வைத்ததனை, உலகத்தையே ஆண் பெண்ணு இருவேறு வகைப்பட வைத்ததனை அந்த பீடலிங்க வடிவமே கண்கூடாக அறிய செய்தல் சான்று என்பதா என்று பொழிப்புரை சொன்னார். இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வான் வருது, இரண்டாம் அடியில ஒத்து ஒவ்வான் வருது. அது என்னன்னு குறிப்புரையில சொல்றாங்க, விசேட உரையில ஒத்து ஒவ்வாமையாவது. ஒத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வாமைன்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா அவ்வ பிறப்புக்கு ஏன் வடிவங்கள் எல்லாம் ஒத்தும். ஐயா மனித பிறவியா, மனித வடிவம் பூரா ஒரு தன்மையா இருக்கு. விலங்கு பிறவியா, அது என்னது? மாடு பிறவியா? மாட்டு வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆட்டு வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதான் ஒத்திருத்தல். ஒவ்வாது என்னன்னா அதுல ஆண் பெண் என்ற வேற்றுமையாக ஒவ்வாமல் இருக்கின்றன. அதான் ஒத்து ஒவ்வாமை, அதான் விளக்குறாங்க பாருங்க. ஒத்து ஒவ்வாமையாவது அவ்வ பிறப்புக்கு ஏன் வடிவங்கள் எல்லாம் ஒத்தும், குறி குணங்கள் ஒவ்வாது இருவேறு வகைப்படுது. குறி அதாவது ஆண் பெண் என்ற அடையாளம் வேறுபடுது, அதுக்கேற்றபடி குணங்களும் வேறுபடுது. அமைதி குணம், ஆண்மை குணம்னு குணங்கள் வேறுபடுது. அப்ப இங்க ஆண் பெண்ணு சொன்னாலே அந்த ஆண் பெண் குறி உணர நின்றன, அந்த அடையாளங்கள் வச்சுதான் ஆண் பெண்ணு சொல்றாங்க. ஆண் பெண் என்பன குறி உணர நின்றன. சரி, உணர் குண குணியுமாகின்னு வருது பாடல, உணர் குண குணியுமாகி இரண்டாம் அடி கடைசியில வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா உணரப்படும் குணங்களை உடைய குணியுமாகி, உணர் குணம்னா உணரப்படும் குணங்கள், அவன் இந்த குணங்களை உடைய குணியுமாகி அப்படின்னு அர்த்தம். எப்படி உணரப்படும் குணங்கள் அப்படின்னா இது அமைதி குணம். அப்போ அது வந்து பெண்ணா இருக்கணும், அந்த உடல் அடையாளமும் பெண் என்று காட்டுகின்றது. இது மாதிரி இது ஆண்மை குணம், இது ஆணா இருக்கணும். ஆகவே குணமும் அந்த குறியும் வச்சு என்ன சொல்றாங்க, இருவேறு வகைப்பட்ட குணங்களை உடைய குணிகள். ஆண் என்ற குணி இருக்கின்றானே அவனுக்குரிய உடல் அடையாளம் வந்து அவனுக்குரிய குணம், அப்புறம் வந்து அந்த ஆண்மை குணமும் இருக்கு. அதே மாதிரி பெண்ணுக்கும் அமைதி குணம் இருக்கு, உடல் அடையாளமும் இருக்கு. அது அவ்வ குறிகட்கேற்ப உணரப்படும் இருவகை, இரு வேறு வகை குணங்கள். இரு வேறு வகை குணம்னா என்னன்னு சொல்ல போறாரு, ஆண்மை குணம் அமைதி குணம் தான். இரு வேறு வகை குணங்களை உடைய குணியுமாகி, இரு வேறு வகை குணங்களுடைய ஆதலாவது என்ன? ஆண் எனப்பட்டனவெல்லாம் ஆண்மை குணமும், பெண் எனப்பட்டனவெல்லாம் பட்டனவெல்லாம் அமைதி குணமும் உடையனவாக. அதான் இருவேறு குணம். இப்ப பெண்களும் வந்து எல்லா துறையிலும் ஈடுபடணும், காவல்துறை ராணுவத்துறைன்னு சொல்லிடுற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இயல்புக்கு மாறானவை என்பது வந்து சிவபெருமானுடைய தத்துவத்தில் வச்சு உணர்த்துறேன். இல்லையா? சிவபெருமானே வந்து அந்த தத்துவத்தை வச்சு தான் உணர்த்துறாரு. ஏதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே வேண்டுமானால் அந்த வலிமை வந்து இல்லைன்னு சொல்லல. பெண்ணு அமைதி போனா வலிமை இல்லைன்னு சொல்லல. நம்ம புராணங்களை தான் படிக்கிறோம் இல்லையா வந்து இல்லையா, அவர்களுக்கு வந்து வலிமை மிகுந்தால் அது பெரிய அளவில் மிகுந்தது. தேவைப்படுகின்ற இடங்களில் மட்டும்தான் அது காட்டப்படுமே ஒழிய அதுவே தன்னுடைய இயல்பாக கொண்டு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அது இயல்புக்கு மாறானதுன்னு சொல்ற இல்லையா, இயல்புக்கு மாறானது நாம புரிஞ்சுக்கிடணும். ஆண் எனப்பட்டனவெல்லாம் ஆண்மை குணமும் பெண் எனப்பட்டனவெல்லாம் அமைதி குணமும் உடையனவாதல். அதுதான் இருவேறு குணம். அதான் இருவேறு குணங்களால் உணரப்படும் குணிகளாக விளங்குகின்றன. அமைதி குணம் வைத்து பெண் என்பது உணரப்படுகிறது, ஆண்மை குணம் வைத்து ஆண் என்று உணரப்படுகிறது. அதான் உணர் குணகுணி. உணர் குணகுணியுமாய்க்கு அதான் விளக்கம். இன்று குணி என்றது வாழா பெயராய் நின்றது. வாழா பெயர்னா அதுக்கு உரிய பொருள் அது உணர்த்தல, சும்மா வெறும் பெயரா நிற்குதுன்னு அர்த்தம். அதான் வாழா பெயர். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப நுணுக்கமான செய்திகள் இதெல்லாம். கரிகரம் பனி பணம் என்றார். நமக்கு எதுவும் புலப்படாம கூட இருக்கலாம், ஒன்னும் கிடையாது. கரி அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானைக்கு கரின்னு பேரும் கரி வளம் வந்த நல்லூர் ஊருக்கே பேர் வச்சிருக்காங்க. கரின்னா யானை, கரம்னா என்ன, அதனுடைய கைதான், தும்பிக்கை தான். இந்த கரிகரம்னு சொன்னா அதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா கரியினது கரம், யானையினது தும்பிக்கைன்னு பொருள் பண்ணா அப்படி வரும். ஆனா கரிகரம்னு எதை சொல்லுவாங்கன்னா யானையே கரிகரம்னு சொல்லுவாங்க. ஆகவே அங்க கரம் என்பது வாடா பெயரா தான் நிற்கு. கரம் என்பது இந்த தும்பிக்கையை குறிச்சு, தும்பிக்கைங்கிற பொருள் அங்க தரல. தும்பிக்கைங்கிற பொருள் அதுக்கு இருந்தாலும் கரிகரம்னு சேர்ந்து வரும்போது அது யானைங்கிற பொருளை தான் தருகிறது. அதே மாதிரி பனி பணம்னு வருது. பனின்னா என்ற அப்படின்னா மூணு சொல்லி நீ போடுறோம், பனின்னு எழுதுறோம். இது பனினா ஒரு வேலை, ஒரு அலுவல் அப்படிங்கறத பனின்னு சொல்றோம். பனினா இன்னொரு பொருளை உண்டு, என்னன்னா ஆபரணம், நகைகள், அவற்றையும் பனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்க வந்து அந்த பொருள், அந்த ரெண்டு பொருளுமே இங்க வரல. பனி என்பதற்கு பாம்பு என்று பொருள் உண்டு, அந்த பொருளும் இங்க வந்திருக்கின்றது. பணம் என்பது என்ன, பணம்னா வந்து நம்ம ரூபா நோட்டு சொல்றோம் இல்லையா. ஆனா இங்க பணம் என்பது என்னன்னா படம்னு அர்த்தம். பனினா பாம்பு, படம்னா பணம்னா அதை எடுக்கிற படம். பனி பணம்னா பாம்பினது படம் என்றதுக்கு பொருள். ஆனா அந்த பணங்கிறது அந்த அதனுடைய பொருள், அந்த படம்ங்கிற பொருள் அது குறிக்கிற. பணம் என்பது படம்ங்கிற பொருளை தரல. பனி பணம்னா பாம்பினது படம்னு பொருள் வரல, பாம்புங்கிற அர்த்தத்திலே. கரிகரங்கிறது யானையினுடைய துதிக்கைன்னு பொருள் தராம யானைன்னு இருக்கிற மாதிரி, பனிபணம்ங்கிறது பாம்பினது படம்னு பொருள் தராம பாம்புன்னு இருக்கு. அப்ப அதனுடைய கரமும் பணமும் பொருள் தரல, வெறும் பெயர்களாக நிற்கின்றன. அது மாதிரிதான் குணகுணியில வந்து குணி என்பது தனக்குரிய பொருளை உணர்த்தின, இது வெறும் பெயரா இருக்கு. அது எதை எதை குறிக்கிறதுன்னா ஆண் பெண் என்ற அந்த பொருளை, பொதுவான பெயர் பொருளைத்தான் தருகின்றது என்று அங்க வந்து அர்த்தம். அவர் தன்னுடைய குணங்களால் உணரப்படும் ஆண் பெண் அப்படின்னு அர்த்தம். குணகுணினா குணங்களால் உணரப்படும் குணி, அதாவது குணங்களால் உணரப்படும் ஆண் பெண். அமைதி குணத்தால் உணரப்படும் பெண், ஆண்மை குணத்தால் உணரப்படும் ஆண் என்று கொள்ள வேண்டும். சரி, அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம்னு சொன்னார. இந்த வாழ்க்கையெல்லாம் என்ன, இந்த வாழ்க்கை எல்லாம்னா என்ன வாழ்க்கை அது அப்படின்னா அருமையா சொல்றார். இன்று கூறி போந்த வாழ்க்கை ஆவன அப்படின்னா, உலகம் எல்லாம் அவயவ பகுப்புடையன ஆதலும், முத்தொழில் உடையன ஆதலும், கருத்தாவை உடையன ஆதலும், சங்கார கடவுள் என்றும் தோன்றுவனவாதலும், அவனையே முதற்கடவுளாக உடையனவாதலும் என்னும் இவை. வாழ்க்கைனா என்ன, அவளால் வந்த வாழ்க்கை, சிவசக்தியாலே வந்த வாழ்க்கை. சிவசக்தி தவம் இருந்து சிவபெருமானை மணந்து அதனால வந்து உலக சிருஷ்டியெல்லாம் நடக்குது. சிவராத்திரி தத்துவம் அதுதான். சிவபெருமானை வந்து மீளவும் வந்து சார்ந்து உலகங்கள் எல்லாம் மறுபடியும் வந்து சிருஷ்டிப்படணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் வந்து கடும் தவம் ஏற்று. சிவராத்திரி தத்துவம் அதுதான், ஆண்டவர்கள் தான் சொல்கின்றார். அப்படி சிவசக்தி சிவபெருமானை மணந்ததனால் அந்த சிவசக்தியினாலே வந்த ஆக்கம் தான் இந்த வாழ்க்கை எல்லாம். அதனாலதான் வந்து அவயவ பகுப்புடைய பஞ்சபூதமயமான உலகம் தோன்றியது. அந்த உலகம் தோன்றி இருந்து ஒடுங்கி மறுபடி தோன்றி இருந்து வருவதெல்லாம் சிவசக்தி மணந்ததனாலதான். சிவபெருமானதுக்கு கர்த்தாவா இருப்பதும் சிவசக்தி மணந்ததனாலதான். இது எல்லாமே வந்து சிவசிவம் சக்தியும் மணந்ததனால்தான் என்று அதுக்கு பொருள். இதனானே தான் முதலாதலை கண்கூடாக விளக்கும் முகத்தான். கண்கூடாகனா அந்த சிவாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தில் பீடம் லிங்கம்னு ரெண்டு பேரு இயல்புகள் வைத்து அதன் மூலம் ஆண் பெண் என்ற இருவகை நிலைகளிலே உலகத்தை சுவாமி படைத்து நடத்துகின்றார் என்ற தத்துவத்தை கண்கூடாக உணர்த்துவதற்கு சிவபெருமானுடைய பொதுவியல்கள் தான் தொகுத்து சொல்லப்பட்டது. பொதுவியல்கள் என்ன, தானும் தன் சக்தியுமாக விளங்குவான், உலகை படைத்து நடத்துவான், ஒடுக்குவான், மீள சிவசக்தியை மணப்பான், மணந்து மறுபடியும் படைப்பான் என்று அவனுடைய பொதுவியல்கள் தொகுத்து சொன்னார். அதான் பொதுவியல், முதல்வனுக்குரிய பொதுவியல்கள் அனைத்தும் தொகுத்து கூறப்பட்டன. அப்ப இவ்வளவுதான் சிவபெருமான் அப்படின்னு நாம நினைச்சிடக்கூடாது. ஆசிரியருக்கு ஒரு எண்ணம். அதனால இன்னொரு பாடல் அற்புதமா நமக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து அருவம் உருவம் எல்லா திறமையும் எடுப்பான்னு சொன்ன இல்லையா, ஆனா எதுலையும் அவன் வந்து அகப்பட்டுக் கொள்ள மாட்டான், எதன் வண்ணமாகவும் தான் மாறிவிட மாட்டான். அந்த ஆன்மாவுக்கு ஒரு தன்மை உண்டு, சார்ந்ததன் வண்ணமா விளக்குவது. அந்த தன்மை சிவபெருமானுக்கு கிடையாது. எதிரும் தோய்வின்றி நிற்பவன். அருவத்திருமையை உண்டாலும் சரி, உருவத்திருமையை உண்டாலும் சரி, அந்த நிலைகளுக்குள்ளே தான் வந்து சிக்கிக்கொள்ள மாட்டான். அதுதான் சொல்ல வர. ஆமா, அவனை சித்து அசித்துன்னா சொல்லிட முடியாது. சித்துன்னா உயிர்களை சித்துன்னு சொல்லலாம், உலகத்தை அசித்துன்னு சொல்லலாம். சுவாமியை சித்துன்னா அப்ப சுவாமியும் உயிர்கள் மாதிரியா? அவன் எப்பேற்பட்ட ஆளு இல்லையா? ஏ, நான் ஒரு பெரிய சாதனையாளர் சொல்றேன், நாமெல்லாம் மனுஷன்னா அவன் மனுஷன் இல்லையா, அதுக்கு மேலையான்னு சொல்லுவோம் இல்லையா? நாம அவனெல்லாம் மனுஷன்னு சொன்னா அவனையும் எப்படி மனுஷன் சொல்றது? அவன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறோம். அது மாதிரி நம்மளெல்லாம் சித்து பொருள் சொன்னா சுவாமியும் சித்து பொருள்னு சொல்லிட முடியுமா? அவர் எப்பேற்பட்ட அறிவு, அவருடைய அறிவு இல்லையா? ஐந்து ஒழில்களையும் பண்றான் அப்படின்னாலும் ஒன்னும் பண்பவனும் அல்ல அவன் அப்படிங்கிறாரு. ஆமா, தான் யோக வடிவம், போக வடிவம், இது போற வடிவம் எல்லாம் போடுறான்னு பார்த்தோம். எல்லா வடிவத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஒரு வடிவத்திலையும் இல்ல அப்படின்னா சொல்ற. அவன் ஒரு வடிவமும் கொள்ளலையா, ஒரு தொழிலும் செய்யலையா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அதனுடைய உட்பொருளை பார்த்தாதான் நமக்கு தெளிவாகும். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்வினானே. அதாவது பதவுரையதான், ஒளிப்புரை ரொம்ப தொகுத்து சுருக்கமாக இருக்கிறது. சிவன் அரு உருவும் அல்லன், சிவபிரான் அருவும் உருவும் அல்லாதவன். அவன் அருவமும் அல்ல, உருவம் அல்ல. முதல்ல எப்படி சொன்னார் இரண்டாவது இடத்துல, அவன் அருவ நிலையும் மேற்கொள்கின்றான், உருவ நிலையும் மேற்கொள்கின்றான்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாருனா, அவன் அருவமும் அல்ல, உருவமும் அல்லன்ட்ட. சித்தினோடு அசித்தும் அல்லன், சித்தும் அசித்தும் அல்லாதவன். அவன் அறிவு பொருளும் சொல்ல முடியாது, சடப்பொருளும் சொல்ல முடியாது. பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், சிருத்தி முதலிய ஐந்தொழில்களில் ஒன்றும் செய்வானும் அல்லாதம். பவன்னா என்னன்னா தோற்றம், அதான் வந்து எனக்கு பவன் பேரு. அடிப்பவன்கிறதுனால சர்வன் பேரு, அதான் பவாய் தேவாய் நமகன் சொல்லி சொல்லுவாங்க. அட்டமூத்தத்துக்கு ஒரு திருநாமம், அதைத்தான் திருமுறைகள்லாம் சொல்கின்றன. நாம திருமுறைகள்னு சொல்லிட்டு அந்த திருநாமங்களை தான் சொல்வதே இல்லை. அவசியம் நாம சொல்லணும் அவற்றையெல்லாம். ஏன்னா இருளினாய் தீயாகி நீருமாகி, இயமானனாய் எரியும் காற்றுமாகி, அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி, ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய். அந்த சிவாகம சொல்வதற்கு அப்படியே போட்டிருக்கான் அப்பர் சுவாமிகள் இல்லையா? அப்போ அந்த எட்டு வடிவம் இருக்கின்றதே, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா, இந்த எட்டு வடிவங்கள்லயும் சுவாமி இருக்கும் போது ஒவ்வொரு வடிவத்துக்கும் சுவாமிக்கு ஒவ்வொரு பெயர் பெறுகின்றார். அந்த பெயர்கள் தான் வந்து பவன், சர்வன், ஈசன், உக்ரன், பசுபதி, ருத்ரன், மகாதேவன், அப்படிலாம் உண்டு பெயர்கள். வந்து எட்டு பேர்கள் உண்டு. அப்படி அதான் பவாதி நாமம் சொல்லுவாங்க. அது வந்து பவன் முதலிய நாமங்கள், பவாதி நாம அர்ச்சனைன்னு சொல்லுவார்கள். அது வந்து சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானது. அது அப்பர் பெருமானே தாமே சொல்லி வழிபட்டதா சொல்றாங்க. பவனனு நாமம் பற்றி பிடித்து பல்கார் அழைத்தார். அவன் பவனனு நாமம் பற்றி தெரிந்து பல்கார் அழைத்தார். இப்ப இவன் நம்மளை விடமாட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தொழிட்டானான். இவன் நம்ம நாமத்தை சொல்லிட்டே இருக்கான், நம்மளை விடமாட்டான் போலுக்கு இவன், இவனுக்கு எழுந்தொழிக்க வேண்டியதான். பவனனும் நாமம் பற்றி திரிந்து பல்கார் அழைத்தார். இவன் என அழைப்பு ஒழியான், இவன் நம்மளை அழைச்சுக்கிட்டே இருப்பான், இவன் நிறுத்த மாட்டான், அதனால எழுந்தொழிவுன்னு சொல்லிட்டு இவன் என அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமே என்று எழுந்தொழி விடுமேன்னு அவரே உத்தரவாதம் கொடுக்கின்றார். இந்த நாமங்களை சொன்னான் இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட திருமுறைகள் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிற நாமம் பவாய தேவாயனம, சர்வாய தேவாயனம, ஈசானாய தேவாயனம, ருத்ராய தேவாயனம, உக்ராய தேவாயனம, பசுபதி தேவாயனம, உக்ராய தேவாயனம இல்லையா? மகதே தேவாயனம், அதான் மகாதேவன். ஆக அப்படி அந்த நாமங்களை சொன்னாங்க. அதான் அது என்னன்னா, பிறப்புக்கு பிறப்பை செய்வதனாலே தோற்றத்தை, படைத்தலை செய்வதனால பவன், அடித்தலை செய்வதனால சர்வன், இப்படிதான் பெயர்கள் இருக்கு. அதனால பவம் என்பதே பிறவியை குறிக்கும். என்ன இப்பவத்தில் சேரா வகை எடுத்துன்னு முதலே சொன்னார் இந்த ஆசிரியர். பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், அதாவது தோற்றம் முதலிய ஐந்து தொழில்களை செய்பவன் அல்லன், தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்ல. தவம்னா என்ன? அதாவது தவ தவக்கோலத்தில் இருப்பதற்காக யோக திருமேனி மேற்கொள்கிறான். அப்புறம் வந்து மக்கள் வந்து இல்லறத்தில் வாழ்வதற்காக வேண்டி தானும் போக நிலையிலே வந்து பார்வதி பரமேஸ்வரனாக மீனாட்சி சுந்தரேஸ்வராக இருந்து காட்டுகிறான். இதெல்லாம் காட்டினாலும் அவர் ஒன்று ஒன்று நிலையே அவன் இல்லையா, அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் இருந்துப்பான். என்ன அவன் வந்து அருவுருவும் கிடையாது, சித்து அசித்தும் கிடையாது, ஐந்தொழிகளை பண்றவனும் கிடையாது, அவன் வந்து யோக வடிவம் போக வடிவம் மேற்கொள்றவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவ்வளவு செய்யறான்னு இதுவரைக்கும் சொன்னாருன்னா அதுதான் கடைசியில் இட சொல்றாரு. இவ்வளவு செய்யறான் வாஸ்தவன்னா இவை பெற இயைந்தும், இவற்றையெல்லாம் அவன் செய்தாலும், இந்த திருமேனிகளையெல்லாம் அவன் மேற்கொண்டு விளங்கினாலும், இந்த செயல்களையெல்லாம் அவன் செய்தாலும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே, எதிரையும் என்ன பண்ணிட மாட்டான் தான் வந்து அப்படியே அதுதான் நான் அப்படின்னு அதுக்குள்ள அகப்பட்டு இருக்க மாட்டான். நாம அப்படிதான் நம்மளை வச்சு பாருங்க, அப்பதான் நமக்கு என்னன்னு விளங்கும். ஒரு இப்ப வந்து இந்த ஒரே சிந்தனையா இதை செய்தால் இந்த சிந்தனையை செய்ய முடியும் இல்லையா, இந்த சிந்தனையை செய்துட்டே இது செய்துகிட்டு இருக்கும் போதே இதுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யணுமோ அதை சிந்திக்க முடியுமா, முடியாது. அதனால இதுக்கு அப்புறம் உள்ள வேலையை செய்யும் போது இங்க என்னென்னலாம் பேசணும் செஞ்சுக்கிட்டா அந்த வேலையை செய்ய முடியுமா, ஒழுங்கா செய்ய முடியாது. ஆக இந்த பாடல்ல சொல்ற கருத்து என்னன்னா, சுவாமியுடைய பொழிப்புரையை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவாகும். ஈண்டு கூறி போந்தவை அனைத்தும், அதாவது இதுவரைக்கும் சொன்னதுன்னா என்ன, ஐந்து வழியில் செய்கின்றான், யோக வடிவம் போக வடிவம் கொள்கின்றான், அருவம் உருவமுடைய திருமணிகள் எடுக்கின்றான், இவையெல்லாம் ஈண்டு கூறி போந்தவை அனைத்தும், இங்கு சொன்னவை எல்லாமே. முதல்வனுக்கு தடத்த இலக்கணம் ஆதலின், அவனுக்கு பொது இயல்புயா, தடத்த இலக்கணம் என்ன, பொது இயல்பு, தடத்த இலக்கணம் ஆதலின் சொரூப லக்கணம் எனப்படும் தன் உண்மை. சுவாமிகள் வந்து என்னென்ன பேர்கள் உண்டோ அத்தனையும் பயன்படுத்துவாங்க. தன் உண்மைனாலும் சொரூப லக்கணம்னாலும் ஒண்ணு, சொரூப லக்கணம் எனப்படும் தன் உண்மை இவற்றின் வேறா, இந்த பொது இயல்பின் வேறானது, அகுது உண்மை அதிகாரத்தில் பெறப்படும். ஏன் இங்க சொன்னது பூரா சுவாமி அருவம் உருவம் திருமணி எடுக்கிறார், ஐந்தொழில் செய்யறார், போக வடிவம் யோக வடிவம் எல்லாம் கொள்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இவையெல்லாம் அவனுக்கு பொது இயல்பு தான், தடத்தலக்கணம் தான். இது போக அவனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, ஒரு இயல்பு இருக்கிறது, அது உண்மை இயல்பு அப்படின்னு சொல்றீங்களே, அந்த உண்மை இயல்பு என்ன அது சொல்லுங்க. என்ன உண்மை அதிகாரத்தில் பெறப்படும், உண்மை இயல்பு சொல்றதுனாலதான் அந்த அதிகாரத்துக்கே உண்மை அதிகாரம்னு பேரு. உண்மை அதிகாரம் அது எங்க போய் போறது, ஏழாம் சூத்திரத்தில் இருந்தா அது வருது, அங்க இருந்து விளக்கமா பார்த்துக் கொள்ளலாம். இதனாலே முதல்வனுக்குரிய சிறப்பு இயல்பு தொகுத்து கூறப்பட்டது. பாருங்க போன பாடல் வந்து என்ன சொல்றார், இறைவனுடைய பொது இயல்பு தொகுத்து கூறப்பட்டதுன்னு இதுக்கு முந்தைய பாடல்ல, இந்த பாடல்ல முதல்வனுடைய சிறப்பு இயல்பு அல்லது உண்மை இயல்பு தொகுத்து கூறப்பட்டது. இப்ப சிறப்பு இயல்புனாலும் தன் உண்மைனாலும் சொருவலக்கணும்னாலும் ஒண்ணு, பொது இயல்புனாலும் தடத்தலக்கணும்னாலும் ஒண்ணு. அப்போ நமக்கு வந்து இன்னும் நல்லா நமக்கு மனசுல ஆழமா பதியணும்னா என்ன சொல்றாங்க இந்த பாடல் அப்படின்னா, சுவாமியருடைய உரையினை அடிவொற்றி தான் சிந்திக்கும் போது நமக்கு அந்த உண்மை பெறப்படுகிறது. என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஐந்தொழி செய்தாலும், அவன் அருவம் உருவம் திருமேனி கொண்டாலும், அதுலயும் உருவ திருமேனியில போக திருமேனி யோக திருமேனி வெவ்வேறு திருமேனிகள் கொண்டாலும், இவை எல்லாத்துக்கும் அவன் அப்பாற்பட்டவன் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. எப்படி அப்பாற்பட்டவனா, என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த ஐந்தொழில்கள் எந்த தொழிலுமே செய்யலன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். அது மாதிரி அருவம் திருமேனி உருவ திருமேனி எந்த திருமேனியும் அவன் மேற்கொள்ளலன்னு வச்சுக்கிடுவோம், போக திருமேனி யோக திருமேனி ஒண்ணுமே மேற்கொள்ளும் சொல்லுவோம், இது ஒண்ணுமே செய்யாட்டாலும் ஐந்தொழிலே செய்யாட்டாலும் திருமேனிகளே கொள்ளாட்டாலும் அவன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இந்த மேனிகளை கொண்ட பிறகும் இந்த தொழில்களை செய்த பிறகும் இருக்கின்றான். இது நம்மவர்களால் முடியாது. நம்மவர்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் போதும் அந்தந்த நிலைக்குள்ள நாம அகப்பட்டுக் கொண்டு அந்த ஒரு நிலைக்குள்ளேயே அடங்கி கிடப்போம் இல்லையா, அதை விட்டு வெளிவந்துதான் அடுத்தது போக முடியும். ஆனா சுவாமி வந்து ஒரு திருமேனியும் கொள்ளாவிட்டாலும் ஐந்தொழில்களில் ஒரு தொழிலும் செய்யாவிட்டாலும் அப்போ எந்த நிலையில இருப்பாரோ அதே நிலையில தான் அவர் திருமேனி பல்வேறு திருமேனிகள் கொள்ளும் போதும் ஐந்தொழில்களை செய்யும் போதும் அதே நிலையில் தான் இருக்கின்றார். அதான் இந்த தொழில்களெல்லாம் செய்தாலும் திருமேனியெல்லாம் செய்தாலும் இதற்கு அப்பாற்பட்டவராகவே விளங்குகின்றார் என்று அந்த சொல்வதன் கருத்து அதுதான். அப்படி அப்பாற்பட்டு விளங்குவதுதான் அவருடைய உண்மை.